கலாம் அவர்களை வந்து ரெண்டு விதமா பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, ஒரு பக்கமா ஒரு பல்வேறு இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறான் மேலே அந்த சந்தேகமும் இல்லை. அதை நான் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா தான் பார்க்கிறேன். அதாவது ஒட்டுமொத்தமாக பல்வேறு கட்சி அரசியல் தலைவர்கள் இவர்களோடலாம் மக்களுக்கு ஒரு அதிருப்தியும் விரக்தியும் ஏற்பட்டு இளைய தலைமுறையே அரசியலே மோசமானது, அரசாங்கத்தையே நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு மனநிலையில் இருந்த காலகட்டத்தில், அப்படி இல்லாமல் நாட்டின் மீதும் ஆட்சியின் மீதும் நிர்வாகத்தின் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை வரும் விதமாக, இளைய தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற விதமாக உங்களுக்கு இதில் பணி இருக்கிறது என்று அவர்களுக்கு ஒரு உந்துதலை கொடுப்பதற்கு கலாம் மிக முக்கியமாக பயன்பட்டிருக்கிறார் மேலே எனக்கு சந்தேகமில்லை. அவர் குழந்தைகளை சந்தித்ததும் இளைஞர்களை சந்தித்ததும் கனவு காணுங்கள் என்று சொன்னதும் அது பெருவாரியாக ஒரு விரக்தியை நோக்கி போய்கொண்டிருந்த ஒரு இளம் தலைமுறைக்கு ஒரு மாறுபட்ட எழுச்சியை கொடுக்க பயன்பட்டது என்ற அளவில் நான் அதை ஆக்கப்பூர்வமாக பார்க்கிறேன். ஆனால் கலாம் வந்து ஒரு விஞ்ஞானியாகவும் ஒரு அரசு நிர்வாகியாகவும் எந்த நலன்களுக்கு செயல்பட்டார் என்று பார்க்கிற போது அதன் மீது எனக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன.
அவர் மீதான உங்களுடைய முக்கிய விமர்சனங்கள் என்ன?
கலாம் மீதான என்னுடைய மிக முக்கியமான விமர்சனம் என்பது, அவர் வந்து ஒரு அறிவியல் சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் வந்து ஆக்கப்பூர்வமான அறிவியல் துறையிலே பணியாற்றியவர் அல்ல. அவர் முழுக்க முழுக்க இராணுவத்திற்கான அறிவியல் துறையிலேயே பணியாற்றியவர். அவருடைய பெரும்பாலான பணிகள் எல்லாமே இராணுவத்திற்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களாக இருந்தன. ஆனால் தான் அவர் வல்லரசு பற்றி பேசும்போது கூட அக்னி சிறகுகள் என்று ராக்கெட்டுகளை ஏவுவது, ஏவுகணைகளை ஏவுவது, அதன் தொடர்பான படிமங்கள் குறியீடுகளையே தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இதே முற்றிலுமாக ஒரு இராணுவ மயமாக்கப்பட்ட ஒரு வல்லரசு பற்றி பேசக்கூடிய விஞ்ஞானி தான் அவர் இருந்திருக்கிறார். அணுசக்தியில கூட இருக்கக்கூடிய பிரச்சனையோ சுற்றுச்சூழல் ஆபத்து பற்றியோ எல்லாம் சுட்டிக்காட்டிய போதும் கூட அவர் அவற்றையெல்லாம் கேட்பதற்கு தயாராக இல்லை. கூட கொடுத்த மிகப்பெரிய எழுச்சியாக மக்கள் போராட்டம் நடந்த போது அந்த மக்கள் பிரதிநிதிகள் சந்திக்க விரும்பிய போது அவர் சந்திக்கவும் மறுத்துவிட்டார். இப்படி அவரோடு அவர் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தார். அவர் முழுக்க முழுக்க அரசு சார்ந்த, தொழில் சார்ந்த, இராணுவம் சார்ந்த துறைகளுக்கு பணியாற்றுபவராகவே இருந்தார். இன்னொரு பக்கம் இளைஞர்கள் மத்தியிலே பணியாற்றுகிறவராக ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவராக இருந்தார். இப்படி இரண்டு முகங்களோடு அவர் இருந்தார் என்பதுதான் சிக்கலான விஷயம்.
அதே சமயத்தில் ஒரு நீங்களே சொன்னீங்க, இளைஞர்களுக்கு விரக்தியும் அரசு, அரசு கட்டமைப்பு, அரசியல் அப்படிங்கிற அந்த எல்லாத்து மீது இருக்கிற ஒரு நம்பகத்தன்மை குறைந்து அல்லது வெறுப்பு அதிகரித்த ஒரு சமூகத்தில் அவர் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் ஒரு பப்ளிக் ஃபிகர், அதாவது பொது ஆளுமையாகவும் உயர்ந்தார் என்பது அவருக்கு சிறப்பு தானே?
அவர் அப்படி நம்பிக்கை கொடுக்கிற ஆளுமையாக இருந்தது பிரச்சனை அல்ல, அது நல்ல விஷயம்தான். ஆனால் அப்படி நம்பிக்கை கொடுத்து ஈர்க்கப்படுகிற இளைஞர்கள் அவரை பின்பற்றினால் எங்கே போய் சேருவார்கள் என்பதுதான் சிக்கலாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் எதிலே முன்மாதிரியாக இருக்கிறதால் அவர் அரசு சார்ந்த, வல்லரசு சார்ந்த, இராணுவ கனவுகள் சார்ந்த அந்த துறையில் பணியாற்றக்கூடியவராக தான் இருந்தார். எனவே அவருடைய இந்த ஆதர்சத்தை வசீகரித்துக் கொள்ளக்கூடிய இளைஞர்கள் அவர் பின்பற்றி வந்த இந்த சமூகத்துக்கு பயன்படாத கோட்பாடுகளையும் கூடவே சரியானவை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆபத்தும் கூடவே இருக்கிறது.
அதே சமயத்தில் அவர் ஆதரவாளர்கள் இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறாங்க, என்னன்னா அணுசக்தி ஆகட்டும், விண்வெளி ஆராய்ச்சி ஆகட்டும், இவை எல்லாமே மனிதர்களுக்கு பயன்படுத்தத்தான் அவர் முயன்றாரே தவிர ஒரு அழிவு சக்தியாக அதை அவர் என்றும் முன்னிறுத்தியதோ வாதாடியதோ இல்லை. அந்த அணுசக்தியை வைத்து நீங்கள் அணுகுண்டும் தயாரிக்கலாம், அணு மின்சாரமும் தயாரிக்கலாம், அதே மாதிரி வான் ஆய்வுகள் தொடர்பாக நீங்கள் நிலவுக்கு வெறும் அங்கே வந்து டூரிஸ்ட்டு போயிட்டு வரல, அந்த கண்டுபிடிப்புகள் செயற்கை கோள்களை ஏவி உங்களுடைய மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சாதாரண மக்களுடைய போக்குவரத்து பயன்பாட்டுக்கும் பயன்படுவதை தான் அவர் ஊக்குவிச்சார். அந்த ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை ஏன் நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் என்கிற விமர்சனம் வைக்கப்படுது உங்களை போன்றவர்கள்.
அவர் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பாக அதை நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர் பணியாற்றியது முக்கியமாக நீங்கள் அணுசக்தியை பற்றி குறிப்பிடுகிறீர்கள். இந்தியா இரண்டாவது முறை அணுகுண்டு வெடித்த போது அதற்கும் மக்களுக்கு அணுசக்தி பயன்படுவதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஏனென்றால் இரண்டாவது முறை அணுகுண்டு வெடிப்பதில் தான் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்தது. அதில் தான் ரகசியமாக செய்வதில் அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அது அதுக்காகத்தான் அவருக்கு வந்து ஜனாதிபதி பதவி கூட அவர் எழுதப்பட்டார். அவருக்கு மிக முக்கியத்துவம் தரப்பட்டது. அந்த விஷயம், அணுகுண்டு வெடித்த விஷயம், இரண்டாவது அணுகுண்டு வெடித்த விஷயம் என்பதே அதற்கும் மக்கள் வாழ்க்கைக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஏனென்றால் ஏற்கனவே இந்தியா அணுமின்சாரம் தயாரிப்பதற்கான தொழில்நுட்பத்தை கைவசப்படுத்திவிட்டது. ஏற்கனவே அணுமின் நிலையங்கள் இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருந்தன. எனவே அந்த அணுகுண்டு வெடிப்பினால் இந்தியாவின் அணுமின்சக்தி துறைக்கான எந்த அறிவும் புதிதாக வளரவே இல்லை என்பதுதான் உண்மை. அது முழுக்க முழுக்க இராணுவத்திற்கான ஒரு பணி மட்டும்தான். இரண்டாவதாக அணு மின்சக்தி என்பதிலும் கூட சுற்றுச்சூழலுக்கும் தொலைநோக்கிலும் மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டிய போது கூட அதை அவர் ஏற்றுக்கொள்ளவும் அதை பரிசீலிக்கவும் மறுத்து அங்கு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கின்றன என்று அவர் நற்சான்றிதழ் வழங்குவதில்தான் அக்கறையாக இருந்தார். இதுதான் சிக்கல்.
இன்னொரு விதமாக ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர், பெரும்பாலும் ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் அரசியல் பின்புலத்திலிருந்து வந்தவர்கள், அவர்கள் ஏதோ ஒரு மட்டத்தில் பெரிய ஒரு தந்த கோபுரத்தில் இருந்த அந்த பின்புலத்திலேயே இருந்தவங்க அல்லது நடந்து கொண்டவர்களாக இருந்த அந்த நிலையை மாற்றி கடைசி வரை அவர் வந்து பாமரனையும் சந்திக்கும், பாமரனுக்கும் நம்பிக்கையூட்டும் ஒரு ஜனாதிபதியாக ஒரு பொது வெளியில் ஒரு நம்பிக்கையின் குறியீடாக இருந்தார். அது காலத்தின் தேவையும் கூட அப்படின்னு சிலர் சொல்றாங்க. நீங்க அப்படி பார்க்கலையா?
இல்லை, இந்த நம்பிக்கை கொடுப்பதெல்லாம் கேட்பதற்கு மிக அருமையாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. ஆனால் எதை நோக்கி இந்த நம்பிக்கை என்பது ரொம்ப சிக்கலாக இருக்கிறது. அதாவது அவர் வெளியிலே வந்தார், எல்லாரையும் சந்தித்தார், தொடர்ந்து மாணவர்களோடு உறவாடினார், உரையாடினார். ஆனால் இத்தனை தூரம் மாணவர்களோடு அவர் ஆட்சி காலம் முழுவதும் உரையாடியும் கூட இந்திய கல்வி திட்டத்தில் அவருடைய பங்களிப்பு என்று எதுவுமே இல்லை. பள்ளிக்கல்வியாகட்டும், ஆரம்ப கல்வியாகட்டும், உயர்நிலை கல்வியாகட்டும், உயர்கல்வியாகட்டும், எதிலும் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு எந்த பரிந்துரையும் செய்யவில்லை. எந்த மாற்றம் ஏற்படுவதற்கும் அவர் எந்த விதமான பங்களிப்பையும் செய்யவில்லை. அவர்களெல்லாம் அவர் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தாரே ஒழிய இங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய கல்வி திட்ட முறையிலே கூட அவருடைய பங்களிப்பு என்பதாக எதுவுமே இருக்கவில்லை.
நீங்கள் சொல்வது அந்த வேலையை செய்வதுதானே அரசியல்வாதிகள், அரசுகள், கட்சிகள் இவர்களுடைய வேலை. அந்த வேலையை அவர்கள் செய்யாமையினால் ஏற்படும் வெற்றிடத்தை அவர் நிரப்ப வேண்டும் என்பது எதிர்பார்ப்பது உங்களுடைய எதிர்பார்ப்பு தானே தவிர, அவர் தனக்கென்று நிர்ணயித்துக் கொண்ட இலக்கு அதை அவர் சரியாகத்தான் செய்தார் அப்படின்னு ஒரு பதில் சொல்லப்படலாம்.
இலக்கு என்ன என்பதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். அவருடைய இலக்கு எல்லாரையும் உற்சாகப்படுத்துவது, உந்துதல் தருவது, ஒரு பெப் டாக் என்று ஆங்கிலத்தை சொல்வார்களே, அதை போல ஒரு உற்சாகமாக பேசுவது மட்டும்தான் அவர் வேலை என்று கருதி இருந்தால் பேசி அதிலிருந்து அடுத்து எதற்கு அழைத்து போகிறோம் என்பது இருக்கிறது. கனவு காணுங்கள், கனவு காணுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. என்ன கனவு காண வேண்டும்? அந்த கனவு எப்படிப்பட்ட கனவாக இருக்க வேண்டும்? அந்த கனவின் தன்மை என்ன? நான் காணுகிற கனவு இன்னொருத்தருக்கு ஒரு பயங்கர கனவாக கூட மாறிப்போய் விடலாம். ஆனால் அது எப்படிப்பட்ட கனவு என்பதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் அக்னி சிறைகளில் இந்தியாவுக்கு 2020 அவருடைய கனவு என்ன என்று வர்ணிக்கிறார். அதிலே பார்த்தனால் அவர் கவிஞர் என்று சொல்லப்படுபவர். ஆனால் அதிலே இந்தியாவிலே 2020 கவிதை எப்படி இருக்கும், இலக்கியம் எப்படி இருக்கும், கலாச்சாரம் எப்படி இருக்கும் என்று ஒரு வரி அந்த புத்தகத்தில் கிடையாது. அந்த புத்தகம் முழுக்க முழுக்கவும் இராணுவமயமாவதை பற்றியும் தொழில்நுட்பத்தை பற்றியும் அரசு சார்ந்த வளர்ச்சியை பற்றி மட்டும்தான் அதில் இருக்கிறது. அதில் இலக்கியத்தை பற்றியோ கவிதையை பற்றியோ இவர் கலாச்சாரத்தை பற்றியோ எப்படிப்பட்ட கனவுமே அதில் இல்லை.
ஜனாதிபதிகள், இந்திய ஜனாதிபதிகள் சரியாகவோ தவறாகவோ அரசியல்வாதிகளாகவும் பார்க்கப்படுகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அப்துல் கலாம் அவர்களுடைய அரசியல் என்பது என்னவாக இருந்ததாக நீங்கள் பார்க்கிறீர்கள்?
அப்துல் கலாமுடைய அரசியல் என்பது பாஜக ஆட்சி நடத்தினாலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடத்தினாலும் அவர் அரசு என்கிற அமைப்பு ஸ்தாபனத்தின் சார்பாளராக இருந்து வந்தார். ஆனால் தான் அவர் எல்லா கட்டங்களிலும் பாஜகவுக்கும் வேண்டியவராக இருந்தார், காங்கிரசுக்கும் வேண்டியவராக இருந்தார். அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல் ரீதியானவர்களாக இருக்க முடியாது. அது பெரும்பாலும் அரசு அதிகாரிகளாக, நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் இப்படிப்பட்ட இயல்பு உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர் வாழ்க்கை முழுவதுமே ஒரு டெக்னோக்ராட்டாக அரசியல் பணியாற்றிய காரணத்தினாலே அவர் இப்படிப்பட்ட இயல்போடு இருந்தார். அவருடைய அரசியல் என்பது அரசு அமைப்பிற்கு சாதகமான ஒருவராக பணியாற்றுவது என்பதுதான்.
அதே சமயத்தில் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மதத்தவர்களும் கூட பெரிய பெரிய பதவிகளுக்கு வரலாம் என்பதற்கான ஒரு குறியீடாகவும் அவர் சிலரால் பார்க்கப்படுகிறார். நீங்கள் அப்படி பார்க்கப்படவில்லையா? இந்தியாவுடைய
இந்தியாவில் அப்துல் கலாம் வந்து பொது வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு வருவதற்கு பல ஆண்டு முன்னாம இந்தியாவிலே நடந்துவிட்டது. ஜாகிர் ஹுசேன் காலத்திலேயே உயர் பதவிகளுக்கு சிறுபான்மையினர் வந்திருக்கிறார்கள். ஜெயில் சிங் வந்திருக்கிறார், ஃபக்ருதீன் அலி அகமது வந்திருக்கிறார். பல்வேறு விதமான சிறுபான்மையினர் ஏற்கனவே உயர் பதவிகளுக்கு இந்தியாவிலே பல ஆண்டுகள் முன்பே வந்திருக்கிறார்கள். அது இவரால் தொடங்கப்பட்டதே அல்ல. இவர் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகிற போது அவர்கள் காட்டுவதற்கு பயன்படுத்தி கொண்ட ஒரு சிறுபான்மையினராக இருந்தார் என்று மட்டும்தான் பார்க்க வேண்டும்.
அவருடைய அமைதியும் சில மட்டங்களில் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. நீங்க அப்படி பாக்குறீங்களா? குஜராத் ஆகட்டும், ஈழத்தமிழ் விஷயத்திலாகட்டும், இது போன்ற சில குறிப்பிட்ட விஷயங்களில் அவர் கடைபிடித்ததாக சொல்லப்படும் அமைதி உங்களுக்கு உறுத்தலாக இருக்கா?
நிச்சயமாக அவை உறுத்தல் தான். ஆனால் அதில் எனக்கு எந்த வியப்பும் இல்லை. ஏனென்றால் அவர், நான் ஏற்கனவே சொன்னதை போல, முற்றிலும் அரசமைப்பின் சார்பான இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி அவர். அந்த அடிப்படையில் தான் அவர் நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். இதற்கு மாறாக நீங்கள் அவருக்கு சற்று முன்னால் இருந்த கே.ஆர். நாராயணன் யோசித்து பார்க்க வேண்டும். கே.ஆர். நாராயணன் குடியரசுத் தலைவராக இருந்து கொண்டு ஆட்சியை கடுமையாக விமர்சிக்கவும் சுட்டிக்காட்டவும் தயங்கியதே இல்லை என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். கே.ஆர். நாராயணனும் ஒரு அரசு அதிகாரியாக வெளியுறவுத்துறையிலிருந்து வந்தவர் தான். ஆனால் அவருடைய அணுகுமுறை பார்வை என்பது வேறாக இருந்தது, கலாமுடைய பார்வை வேறாக இருந்தது.
அதற்கு என்ன காரணம்?
அதற்கு காரணம் ஒன்றுமில்லை, கலாமுடைய இயல்பு என்று ஒன்று இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய தனிப்பட்ட விருப்ப இருப்பவர்களும் சித்தாந்தங்களும் நம்பிக்கைகளும் இருக்கின்றன. கலாமுடைய சித்தாந்தமும் நம்பிக்கையும் ஒரு அரசு ஸ்தாபனத்துடைய சார்பான அமைப்பிலே இருந்தன.
இன்னொரு விதத்தில் அதை சிலர் வியாக்கியானப்படுத்தும் பொழுது கலாம் என்பவர் ஏ பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் அற்ற ஒருவர் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. நீங்க அவர் அப்படி பாக்குறீங்களா?
இல்ல இல்ல, அரசியல் அற்ற என்று எதுவுமே கிடையாது. அரசியல் அற்ற என்பது ஒரு அரசியல் தான், அரசியல் அற்ற என்று ஒன்று கிடையாது. ஒரு அரசியலே ஒரு குறிப்பிட்ட வகை அரசியல் நடக்கிற போது அதற்கு எதிராகவோ அதற்கு மாறாகவோ அல்லது அதிலிருந்து வளர்த்து கொண்டு போவதாகவோ இன்னொரு ஏதோ ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கத்தான் வேண்டியிருக்கும். அது இல்லாமல் இருக்க முடியாது. கலாமுடைய அரசியல் என்பது இந்திய அரசமைப்புடைய ஸ்டேட் பவருடைய சாதகமான ஒரு அமைப்பாக இருப்பது என்பதுதான். அந்த ஸ்டேட் பவரில் யார் இருந்தாலும் ஆட்சியிலே அவர்களுக்கு சாதகமான மனிதராக அவர் இருக்கக்கூடியவராக இருந்து வந்தார்.
அதே சமயத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இவ்வளவு உயரத்திற்கு அவர் போயிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
தமிழ்நாட்டிலிருந்து எண்ணற்ற தமிழர்கள் உயரங்களுக்கு போயிருக்கிறார்கள். எனவே உயரங்களுக்கு போவது என்பது ஒரு தமிழர்களுக்கு ஒரு அபூர்வமான விஷயமோ ஒரு பெரிய திடீரென்று வியந்து பாராட்ட வேண்டிய விஷயமோ இல்லை. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் தென்னாப்பிரிக்காவில் காந்தி போராட்டம் நடத்திய காலத்திலிருந்து காந்திக்கே தமிழர்கள் வழிகாட்டியாக இருந்தார் என்று காந்தி அவருடைய புத்தகத்தில் எழுதக்கூடிய அளவுக்கு தமிழர்களுடைய சமுதாயமும் தமிழ் சமுதாயமும் நீண்ட காலமாகவே உயரிடங்களிலும் முக்கிய பொறுப்புகளிலும் இருந்து வந்திருக்கிறது. எனவே கலாமின் வரிக்கு பிறகுதான் தமிழ் சமுதாயம் அந்த இடத்துக்கு போய்விட்டது என்று நான் கருதி கொள்ள தயாராக இல்லை.
அப்துல் கலாமினுடைய லெகசி என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க?
கலாமுடைய லெகசி, ஒருவர் எண்ணற்ற இளைய தலைமுறையினருக்கு அவர்களோடு நெருங்கி போய் பழகுவதன் மூலம் பேசுவதன் மூலம் அவளை உற்சாகப்படுத்தி ஒருமுகப்படுத்த முடியும் என்பதையும், ஒரு நவீன தொழில்நுட்பம் சார்ந்திருக்கிற மீடியாவை இதற்கு சிறப்பாக பயன்படுத்த முடியும் என்பதையும் அண்மை காலத்தில் காட்டியவர் அவர். இப்படி பயன்படுத்துகிறதை எதற்கு பயன்படுத்த வேண்டி வருகிற போதுதான் அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
அந்த அளவுக்கு கூட இளைஞர்களிடமும் இளைய சமுதாயத்திடமும் நம்பிக்கை ஏற்படுத்த மற்ற யாருக்கும் முடியாமல் போனதற்கு என்ன காரணம்?
அரசியல வந்து பல்வேறு கட்சி அரசியல் என்பது ஊழல், மோசடி, சுயநலம், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் என்று பல்வேறு வடிவங்கள் இருக்கிற போது, அது தவிர மதவாத அரசியல் என்று இப்படி இருக்கிற போது அவை நிச்சயம் மக்கள் மத்தியில விரக்தி ஏற்படுத்தும். அதுதான் அடிப்படை காரணம்.
அந்த விரக்தி மட்டுமே அப்துல் கலாம்க்கு சாதகமா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? அவர்கிட்டயும் ஒரு விஷயம் இருக்க போய்தானே
அவருக்கு சாதகமாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் சக்திகள் அவரை தங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்தி கொண்டனர் என்பதை சேர்த்து பார்க்க வேண்டும்.